அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். போக்கோஹராம் குழுவால் 300 பள்ளி குழந்தைகள் கடத்திச் செல்லப்பட்டு ஒரு ஆண்டு காலம் ஆன நிலையில் அவர்களுடைய நிலை குறித்த செய்தி. பிறகு இங்கே பிரிட்டனில் தொழிற்கட்சி தலைவர் தமிழ் புத்தாண்டிற்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்துவிட்டு சிங்கள புத்தாண்டு பற்றி குறிப்பிடாததற்கு சிங்கள அமைப்புகள் பதிவு செய்திருக்கின்ற கண்டனம்.
This is a national celebration. We all Sinhalese and Tamils celebrating this national new year, and it is not only for Tamils.
தமிழகத்தில் இன்று நடைபெற்றிருக்கின்ற தாலி அகற்றும் போராட்டம்.
ஐயர் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க, அப்போல்லாம் கொள்கையில் இல்லை. இதுக்கப்புறம் இந்த கொள்கைக்கு வந்தேன். ஐயாவுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு தாலி தேவையில்லை அப்படின்னு, இந்த அடிமை சின்னமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு கட்டிட்டேன்.
தாலியின் வரலாறு குறித்த ஒரு செவியும், மொழி மாற்றம் செய்யப்படும் நெடுந்தொடர்களால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து தமிழக சின்னத்துறை கலைஞர்கள் கூறும் செய்திகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர், இளையதம்பி தயானந்தா.
ஏமனில் முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சாலேவுக்கு விசுவாசமான ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளுக்கு ஆயுதங்கள் விற்கப்படுவதை ஐநாவின் பாதுகாப்பு சபை தடை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாது, அந்த கிளர்ச்சி அமைப்புக்கு தலைவராக இருக்கும் சாலேவின் மகன் மீது பயணத்தடையும் அவரது சொத்துக்களை முடக்க வழி செய்யும் வகையிலான தீர்மானமும் ஐநாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவர்கள் கைப்பற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் அவர்கள் விலகிச் செல்ல வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகர் சனாவில் செயல்பட்டு கொண்டிருந்த அரசை அங்கிருந்து விரட்டியடித்துள்ள கிளர்ச்சியாளர்கள் இப்போது நாட்டின் தெற்கு பகுதியில் தங்களது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தி சண்டையிட்டு வருகின்றனர். இதேவேளை சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் அரசு ஆதரவாக அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது வான்வழி தாக்குதல்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக ஈரான் முன்வைத்துள்ள அமைதி உடன்படிக்கை திட்டம் ஒன்றையும் சவுதி அரேபியா நிராகரித்துள்ளது.
யேமன் நாட்டில் பொதுமக்களின் உயிர்ச்சேதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று கூறப்படுவது குறித்து விசாரணை ஒன்றை ஐநா மன்றம் கோரியிருக்கிறது. மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மீது தாறுமாறாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்பது போர்க்குற்றங்களாக கருதக்கூடும் என்றும், அனைத்து தரப்பினரும் சாதாரண பொதுமக்களை பாதுகாக்க தங்களால் ஆன அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ராத் அல் ஹுசேன் எச்சரித்திருக்கிறார். சவுதி அரேபியா தலைமையிலான தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து யேமனில் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து ஐநாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் புள்ளி விவரங்களின்படி 700 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது.
யுக்ரைனில் ஆட்டங்கண்டுள்ள போர் நிறுத்த உடன்படிக்கையை ராஜதந்திர ரீதியில் புதுப்பிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் அதேவேளை, அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் நடைபெற்ற கடுமையான மோதலினால் 6 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்துள்ளதாக அரசு கூறுகிறது. அங்கு நள்ளிரவில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக யுக்ரைனிய இராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். டோன்யேஸ்க் புறநகர் பகுதியில் மோதல் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரான மரியப்போலை அமைத்துள்ள கிராமமான சைரோக்கில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஐரோப்பிய கண்காணிப்பாளர்களுடன் இருக்கும் பிபிசி செய்தியாளர் அங்கு எரிகணை தாக்குதல் வெடிப்பு சத்தங்கள் கேட்கக்கூடியதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அந்த குழுவினருடன் இருந்த ரஷ்ய செய்தியாளர் கண்ணிவெடியில் சிக்கி மோசமாக காயமடைந்துள்ளார். ஜெர்மன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போன்ற நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் பெர்லினில் நேற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்ததோடு மோதல் எழுச்சி குறித்து தமது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருந்தனர்.
துருக்கியில் அணுசக்தி நிலையம் ஒன்று முதற் தடவையாக அமைக்கப்படவிருக்கிறது. நாட்டின் எரிசக்தி வள அமைச்சர் இதற்கான அடிக்கலை நாட்டும் விழாவில் பங்கேற்ற வேளை எதிர் ஆர்ப்பாட்டத்தை சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் மேற்கொண்டனர். விழாவில் அதிகாரிகள் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது அந்த வளாகத்தை இழுத்து பூட்ட முயன்ற செயற்பாட்டாளர்களை அரச படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டினர். ரஷ்ய அணுசக்தி நிறுவனமான ரொசோடோமினால் அமைக்கப்படும் இந்த நிலையம் துருக்கியின் தென் மாகாணமான மெர்சினில் $20 மில்லியன் செலவில் உருவாகிறது. துருக்கியின் எரிசக்தி தேவைக்கான இறக்குமதியினை குறைக்கும் நோக்கில் அமைக்கப்படவிருக்கும் 3 நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும். அதேவேளை இந்த அணுமின் நிலையம் அமைக்கப்படும் பகுதியானது நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள பகுதியாகவும் வனவிலங்கு சரிந்து வாழும் பகுதியாகவும் இருப்பதால் அது ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் எனும் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன.
ஈரானில் 1997 இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக பெண் ஒருவரை அந்நாடு வெளிநாட்டு தூதுவராக நியமித்துள்ளது. எனினும் தற்போது வெளியுறவுத்துறையின் பேச்சாளராக இருக்கும் மார்சே ஹப்காம் எந்த நாட்டுக்கு தூதராக நியமிக்கப்படுவார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று பகுதியளவில் அதிகாரப்பூர்வமான ஃபாஸ் மற்றும் மெஹிர் செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. ஈரானில் மிகவும் உயர்மட்டத்தில் செல்வாக்கு மிக்க பெண்களில் ஹப்காம் அமையரும் ஒருவர்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
தொடரும் செய்தி அரங்கில் முதலில் சர்வதேச செய்திகள். நைஜீரிய பள்ளி மாணவிகள் சுமார் 300 பேர் போகோ ஹராம் என்ற பயங்கரவாத அமைப்பால் கடத்தப்பட்டு இன்றுடன் ஒரு ஆண்டு முடிவடைகிறது. இந்த சிறுமிகள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் உலகின் பல பகுதிகளிலிருந்து இன்று மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த பெண்களுக்கு என்னவானது என்பதும் தெளிவில்லாமல் இருக்கிறது. இதுகுறித்த செய்திகளுடன் சிவராமகிருஷ்ணன்.
நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாதிகளால் சுமார் 300 இளம் பெண்கள் கடத்தப்பட்டு ஓராண்டாகும் நிலையில் அவர்கள் எங்குள்ளார்கள், எப்படி உள்ளார்கள் என்பது குறித்த கேள்விகள் உலகெங்கும் கேட்கப்படுகின்றன. அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா எனும் கேள்விகளும் நைஜீரியாவில் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நாட்டின் அதிபர் பதவியிலிருந்து விலகிச் செல்ல உள்ள ஜோனதான் குட்லக்கோ அந்த பெண்களின் நலன்களை விட அரசியலே நாட்டில் மேலோங்கி உள்ளது தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று கூறுகிறார். ஆனால் அப்படியான ஒரு கடத்தல் போகோ ஹராமால் நடத்தப்பட்டது என்பதை அப்பொழுது அதிபர் நம்பவில்லை என்கின்றார் எமது பெண்களை மீட்டு வாருங்கள், அதாவது பிரிங் பேக் அவர் கேர்ள்ஸ் எனும் அமைப்பின் பேச்சாளர். தற்போதைய அதிபர் தரப்போ தங்களது அரசியல் எதிரிகளின் ஆட்சியே போர்னோ மாகாணத்தில் நடைபெற்று கொண்டிருந்ததால் ஆரம்பத்தில் குழப்பம் ஏற்பட்டது என்கின்றார்கள். ஒபி எசெக் வெலிலி அரசின் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். எமது பெண்களை மீட்டு வாருங்கள் பிரச்சாரத்தை தொடங்கியவரும் அவர்தான். அவர் எழுப்பும் கேள்வியும் இதுதான்.
Have been said to be alive. Our president has said our girls are alive. The chief of army has said our girls are alive. The chief of defense has said our girls are alive. Our question is, where are our girls?
எமது பெண்கள் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. எமது அதிபரும் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்கிறார். நாட்டின் ராணுவ தளபதியும் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்கிறார். பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதியும் அதையேதான் கூறுகிறார். ஆனால் எமது கேள்வி எல்லாம் எமது பெண்கள் எங்கே என்பதே.
நாட்டின் வடகிழக்கே உள்ள சிற்றூரான சிபுக்கில் உள்ள ஒரு பள்ளியிலிருந்தே அந்த பெண்கள் சரியாக ஓராண்டுக்கு முன்னர் கடத்தப்பட்டனர். அவர்களை மீட்க வேண்டும் என்று கூறி இன்றும் அங்கும் நைஜீரியாவின் பல பகுதிகளிலும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றுள்ளன. இதேவேளை தற்பொழுது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முகமது புகாரின் கட்சியான APC-யின் பேச்சாளர் அபிகே டாபிரி அந்த பெண்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் எனும் நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக கூறுகின்றார்.
One year on, we still don't know where the girls are. I'm just hoping as a mother that maybe they've married them off, maybe some of them are pregnant, maybe they've had babies.
அவர்கள் கடத்தப்பட்டு ஓராண்டு ஆகும் நிலையில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை. ஒரு தாய் எனும் வகையில் அவர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டிருக்கலாம், சிலர் கர்ப்பமாக கூட இருக்கலாம், ஏன் சிலர் பிள்ளைகள் கூட பெற்றிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் எனும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. எனினும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் முன்னரைப் போலவே இல்லாமல் புதிய மனிதர்களாக கூட இருக்கலாம். ஆனால் எமது நம்பிக்கையெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உயிரோடு இருப்பார்கள் என்பதே.
இதேவேளை போகோ ஹராம் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பித்து வந்த சிலர் அந்த அமைப்பினர் சித்திரவதை செய்து அந்த பெண்களுக்கு பலவந்தமாக திருமணம் செய்து வைத்துள்ளனர் என்று கூறியதாக மனித உரிமைகள் அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கூறுகிறது. தமது இயக்கத்தவருக்கு அந்த பெண்களை கட்டாயமாக திருமணம் செய்து வைத்த போகோ ஹராம் அவர்களை சண்டையில் ஈடுபடுத்தவும் செய்கிறார்கள் என்று தப்பித்து வந்தவர்கள் கூறியதாக அம்னெஸ்டி தெரிவித்துள்ளது. அதிலும் ஒரு பெண்ணை அவளது கிராமத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு வெடிகுண்டு தாக்குதலை நடத்த போகோ ஹராம் தீவிரவாதிகள் நிர்பந்தித்துள்ளார்கள் என்றும் அம்னெஸ்டியின் பேச்சாளர் கூறுகிறார்.
செய்திகளை தொகுத்தளித்தவர் சிவராமகிருஷ்ணன். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவரான எட் மிலிபேண்ட் யூடியூப் மூலமாக வெளியிட்ட வீடியோ பதிவில் தமிழர்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். சிங்கள புத்தாண்டை பற்றி அவர் ஏதும் குறிப்பிடவில்லை. இது சிங்கள அமைப்புகளை சினமடைய செய்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் எல்ஆர் ஜெகதீசன்.
பிரிட்டனின் நாடாளுமன்ற தேர்தல்கள் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் பின்னணியில் இன்றைய சித்திரை தமிழ் புத்தாண்டை ஒட்டி பிரிட்டன் பிரதமரும் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருமான டேவிட் கேமரனும் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவரும் பிரதமர் பதவிக்கான வேட்பாளருமான எட் மிலிபேண்டும் தத்தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பிரிட்டனிலும் இலங்கையிலும் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழும் சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட கேமரன், பிரிட்டனுக்கு சிங்கள சமூகமும் தமிழ்ச் சமூகமும் செய்திருக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை இன்றைய நாளில் நினைத்து பார்ப்பதாக கூறியிருக்கிறார். பிரிட்டனின் பள்ளிகள், மருத்துவமனைகள், வர்த்தகம், கலைத்துறை அனைத்திலுமே மிகவும் முக்கியமான சாதகமான பங்களிப்பை இந்த இரு சமூகங்களும் செய்து வருவதாகவும் கேமரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் புதிய அதிபர் சிறிசேனாவுடனான தமது சமீபத்திய சந்திப்பை நினைவுகூர்ந்த கேமரன், கடந்த காலத்தின் இலங்கை விவகாரங்கள் தொடர்பில் இலங்கை அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமது ஆதரவை தருவதாக தெரிவித்திருந்ததாகவும் தெரிவித்தார். அதே சமயம் அது மட்டுமே போதுமானதல்ல என்றும், இலங்கை தொடர்பான ஐநா மன்றத்தின் புலன் விசாரணைக்கு இலங்கை அரசு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் தாம் தெளிவாக இருப்பதாகவும் கேமரன் கூறியிருக்கிறார். இந்த புத்தாண்டாவது இரு சமூகங்களுக்கும் இடையிலான கடந்த கால காயங்களை ஆற்றுவதாக அமையும் என்று தாம் நம்புவதாகவும் கேமரன் தெரிவித்திருக்கிறார். தமிழர் அனைவருக்கும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியிருக்கும் தொழிற்கட்சியின் தலைவர் எட் மிலிபேண்ட், பிரிட்டனின் அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் ஆற்றி வரும் மிகப்பெரிய பங்களிப்புக்கு தாம் நன்றி கூறுவதாக கூறியிருக்கிறார்.
I want to wish everyone in the Tamil community a happy new year, and I want to take this opportunity to thank the Tamil community.
தொழிற்கட்சியானது தமிழர்களின் நண்பன் என்று கூறியிருக்கும் மிலிபேண்ட், தொடர்ந்தும் தமது கட்சி அதே நிலைப்பாட்டை கடைபிடிக்கும் என்றும், இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து பக்கசார்பற்ற முழுமையான சர்வதேச விசாரணைக்காக தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து பிரிட்டன் வந்திருந்த இலங்கை அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும், தமிழரின் கோரிக்கைக்காக தமது கட்சி தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்றும் மிலிபேண்ட் தெரிவித்திருக்கிறார். தமிழருக்கான தனது பொறுப்புகள் என்ன என்பதை தொழிற்கட்சி உணர்ந்திருப்பதாகவும், தமிழரோடு இணைந்து பணியாற்ற தாம் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் மிலிபேண்ட் கூறியிருக்கிறார். தொழிற்கட்சியின் தலைவர் எட் மிலிபேண்ட் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து மட்டும் கூறியிருப்பதாகவும், சிங்கள புத்தாண்டு வாழ்த்து கூறாமல் புறக்கணித்திருப்பதாகவும் பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கன் போரம் என்கிற அமைப்பின் தலைவர் ஜனக அழகப்பெரும கண்டித்திருக்கிறார். இது ஒரு அவலமான அறிக்கை என்றே நான் கருதுகிறேன். தொழிற்கட்சியின் தலைவர் இப்படி ஒரு மோசமான அறிக்கையை விடுவார் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. இலங்கையர்களுக்கு இது ஒரு தேசிய கொண்டாட்டம். இது தமிழருக்கு மட்டுமல்ல, சிங்களவர்களுக்கும் இது புத்தாண்டு. இங்கே நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் வாக்குகளை இலக்கு வைத்து இவர் இப்படி செய்திருக்கிறார். சிங்களர்கள் கூட தொழிற்கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தான் ஆட்சிக்கு வருவதற்காக தமிழர்களை மட்டும் குறிவைக்கும் அவரது செயல் ஏற்கத்தக்கதல்ல. இந்நாட்டில் வாழும் இலங்கையர் அனைவரும் அமைதி விரும்புகள். இந்த நாட்டுக்கு நாங்களும் எமது பங்கை ஆக்கப்பூர்வமாக ஆற்றி வருகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சாராருக்கு மட்டும் வாழ்த்து சொல்லி மற்றொரு சாராருக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பது தவறு. அவர் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டும் என்றார் பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கன் போரம் என்கிற அமைப்பின் தலைவர் ஜனக அழகப்பெரும.
அடுத்த தமிழ் செய்திகள். திராவிட கழகத்தினரின் தாலி அகற்றும் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஒன்று இன்று இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் இந்த தடை விதிக்கப்படுவதற்கு முன்பே பல ஜோடிகளின் தாலி அகற்றும் நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, தந்தை பெரியார் வாழ்க. பெரியார் காலம் தொட்டு சென்று வந்த அடிமை சின்னம்மாம் தாலியை நான் யாருடைய நிர்பந்தமும் இன்றி இன்று தமிழர் தலைவர் முன்னிலையில் அகற்றிக் கொள்கிறேன்.
இன்று காலையில் சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தின் சார்பில் தாலி அகற்றும் விழாவில் கலந்து கொண்ட ஒரு பெண் தன் தாலியை அகற்றுவதற்கு முன்பாக கூறிய வார்த்தைகள் இவை. மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த விழாவில் 21 பெண்கள் தங்கள் தாளிகளை அகற்றிக் கொண்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் கழகத்தின் சார்பில் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் ஏப்ரல் 14 தேதி தாலி அகற்றும் நிகழ்ச்சியும் மாட்டுக்கறி விருந்து நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும், இதில் விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்கலாம் என்றும் அந்த இயக்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு முன் அனுமதி பெறவில்லை என்று கூறி சென்னை நகர காவல்துறை தடை விதித்தது. இதையடுத்து இந்த தடையை நீக்க கோரி திராவிடர் கழகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி நேற்று இரவில் அனுமதி பெறப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி காலை 10 துவங்குவதற்கு பதிலாக 7 விழா ஏற்பாட்டாளர்கள் துவங்கினர். சுமார் 1 நடந்த அந்த விழாவில் பங்கேற்று 21 பெண்கள் தங்கள் தாளிகளை அகற்றினர். இதற்கென கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பெண்கள் தங்கள் விருப்பத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக தெரிவித்தனர்.
எனக்கு நான் வந்து ஐயர் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு அப்பெல்லாம் கொள்கையில் இல்லை. இதுக்கப்புறம் இந்த கொள்கைக்கு வந்தேன். இப்போ ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன். அதில் வந்து நான் கொஞ்சம் ஐயாவுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த தாலி தேவையில்லை அப்படின்னு, இந்த அடிமை சின்ன இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு கழட்டிட்டேன்.
எனது இணையர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக வர இயலவில்லை. இப்பொழுது யாருடைய வற்புறுத்தலுமின்றி நானாகவே முன்வந்து என்னுடைய அடிமை சின்னமான தாலியை அகற்ற முன் வருகிறேன்.
அதே நேரத்தில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ் கே அக்னிஹோத்ரி, எம் வேணுகோபால் ஆகியோர் இந்த விழாவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். இந்த உத்தரவு காலை 10 மணி அளவில் வந்து சேர்ந்ததும் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவின் பிற நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன. அதற்கு பிறகும் தாலியை அகற்றுவதற்காக வந்த தம்பதிகளை திராவிடர் கழக நிர்வாகிகள் நீதிமன்ற உத்தரவை சொல்லி திருப்பி அனுப்பி வைத்தனர். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், சுபவீர பாண்டியன் ஆகியோரும் திரும்பிச் சென்றனர். இதற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசும் நடந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டினார்.
தமிழக அரசு இந்து மத வெறியர்களுக்கு சார்பாக நடந்து கொள்கிறார்கள் தான் பார்க்குறோம். ஏன்னா யார் கலவரம் செய்கிறார்களோ அவர்களை அடக்கிறதுக்கு பதிலாக அது பெரியார் சிலையை உடைப்போன்னு சொல்கிறான், அறிக்கை கொடுக்குறான். அதுக்கு நாங்கள் எங்களுடைய துணைத்தலைவர் நேராக போலீஸ் கமிஷனர்கிட்டையும் வந்து இதுக்கு தடைன்னு சொன்னான். நீங்கள் இது மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஆகவே உங்களுக்கு தடை அப்படின்னு சொன்னால் என்ன?
இதற்கு பிறகு மாலை 3:30 மணி அளவில் சிவசேனையைச் சேர்ந்த தொண்டர்கள் பெரியார் திடலை முற்றுகையிட முயன்றனர். இதை தடுக்க முயன்ற திராவிடர் கழக தொண்டர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சிவசேனையைச் சேர்ந்த 16 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறைக்கு முன்கூட்டியே இது தொடர்பாக தகவல் கிடைத்தும் தங்கள் அலுவலகம் வரை சிவசேனை தொண்டர்களை அனுமதித்ததாக திராவிடர் கழக துணைத் தலைவர் களி பூங்குன்றன் குற்றம் சாட்டினார்.
ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த சிவசேனைக்காரங்க இங்கே வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் போலீஸ் மூலம் கிடைச்சிது. உடனே தோழர்கள் கொஞ்சம் நீங்கள் வெளில போகாதீங்க, இங்கே இருங்க, உள்ளே அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னோம். அவங்க என்ன பண்றாங்க, போலீஸ்காரங்க இந்த மொன வழியும் அனுப்புறாங்க.
இந்த நிகழ்ச்சிக்கு போட்டியாக இந்து மக்கள் கட்சி கோயம்புத்தூரில் பல கோவில்களில் மாங்கல்ய பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தது. திராவிடர் கழக நிகழ்ச்சியால் தோஷம் ஏற்பட்டு விட்டதாக அந்த கட்சியின் அர்ஜுன் சம்பத் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார்.
ஒரு தோஷத்தை, மங்களிய பெண்களுக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆகவேதான் எங்களுடைய அமைப்பு சார்பிலே தமிழ்நாடு முழுக்க அனைத்து திருக்கோவில்களிலும் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பூஜையும் எல்லா திருக்கோவில்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம்.
அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை நடத்துவது தொடர்பான வழக்கு April 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க வேண்டுமென நீதிமன்றம் கூறியுள்ளது.
சனி செய்தியாளர் மொழித்திறன். தாலி என்பது இடையில் வந்த ஒரு பழக்கம், ஹிந்து பண்பாட்டின் ஒரு அங்கம் கிடையாது, பெண் அடிமைப்படுத்தப்பட்டதை காண்பிக்கும் ஒரு சின்னம் என்று திராவிடர் கழகம் கூறுகிறது. ஆனால் தாலி என்பது பல நூற்றாண்டுகளாக பழக்கத்தில் இருந்து வருகின்ற ஒரு பழக்கம், இந்து திருமணத்தின் முக்கிய ஒரு அடையாளம் என்று எதிர்த்தரப்பு வாதம் வைக்கப்படுகிறது. இந்நிலையில் தாலி எப்போதிலிருந்து பழக்கத்தில் வந்தது என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்த்துறையின் முன்னாள் தலைவர் தோ பரமசிவன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழர் திருமணத்தின் தாலி உண்டா இல்லையா என்பதை பற்றி 50களின் தொடக்கத்தில் மாராசமணிக்கு கிடையாது என்று எழுதினார். அவரை எதிர்த்து மாப்போசி தமிழர்களுக்கு தாலி உண்டு என்று எழுதினார். என்னுடைய நான் தமிழர்களுக்கு தாலி இல்லை என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது போக நான் பார்த்த அளவிலே தமிழ்நாட்டிலே பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தாலி அணிவது இல்லை, காரை கயிறு என்று சொல்லக்கூடிய கழுத்தின் கார எலும்பை ஒட்டிய ஒரு கருப்பு கயிறை அணிந்து கொள்கிறார்கள். அவ்வளவுதான், விதவைகளும் கூட அதை அணிந்து கொள்கிறார்கள். எனவே விதவையா இல்லையா என்பதை தாலியை பார்த்து சொல்ல முடியாது. தாலி என்பது ஒரு மாரடையில் சார்ந்த ஒரு அடையாளம், ஒரு சிம்பல். சென்னை அருங்காட்சியகத்திலிருந்து தாலி சயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்று ஒரு சின்ன புத்தகமே போட்டிருக்கிறார்கள். எனவே தாலி கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்த சமூகத்திலே உடைய தவிர இனக்குழு சமூகத்திலும் கிடையாது, பழைய தமிழ் சமூகத்திலும் கிடையாது என்பதுதான் என்னுடைய.
பழங்கால தமிழ் சமூகத்தில் தாலி அணியும் வழக்கம் இல்லை என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் அந்த பழக்கம் எப்போது ஆரம்பித்தது?
புண்ணியமாக கருதும் போது பக்தி இயக்கத்தினுடைய எழுச்சியோடு ஆரம்பித்தது. கோயில்களிலே திருக்கல்யாணம் அடைகின்ற போது பெண் தெய்வத்திற்கு ஆந்தைவத்தின் சார்பாக தாலி அணிவிக்கப்பட்டது. அங்கிருந்து அந்த வழக்கம் தொடங்கியது. அதை அப்படி சொல்ல மாட்டார்கள், தாலி என்று சொல்ல மாட்டார்கள், பொட்டு என்றுதான் சொல்லுவார்கள். இன்னும் சில ஊர்களிலே பெரிய தெய்வத்துக்கு அந்த ஊரிலே உள்ள சிறு தெய்வ பெண் தெய்வங்களை எல்லாம் கொண்டு வந்து பட்டும் பொட்டும் வாங்கி செல்வார்கள். பட்டு என்றால் ஒரு புடவை, பொட்டு என்றால் தாலி போன்ற உலகத்தாலான சிறு துண்டு, அவ்வளவுதான், ஒரு உலக துண்டு தான், வேற தாலி என்ற எதுவும் கிடையாது.
சமூகம் நாகரிகம் அடைய அடையத்தான் இந்த பழக்கம் தமிழ் சமூகத்தில் நிலை பெற்றது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்றால் இதனை பெண்ணடிமைத்தனத்தின் சின்னமாக நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்?
அப்படித்தான், ஆண் தானே தாலி கட்டுகிறான், பெண் தாலி கட்டுகிறாளா பெரியராயத்தான் கேட்டார். அவரே சில இடங்களிலே பெண்களை கொண்டு ஆண்களுக்கு தாலி கட்ட செய்தார் அதிர்ச்சி மதிப்பீடாக.
பேராசிரியர் தோ பரமசிவன் அளித்த செவி கேட்டீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு செவி. மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நெடுந்தொடர்களால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தமிழக சின்னத்திரை கலைஞர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே மொழிமாற்றம் செய்யப்படும் தொடர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர். இது குறித்த செய்திகளுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழகத்தின் பல நகரங்களில் வர்த்தக நிலையங்களில் இந்தி பேசும் தொழிலாளர்களின் குரல் ஒலிக்கிறது என்றால் வீட்டுக்குள் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டு தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட நீண்ட தொடர்களை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
அம்மா, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு ஸ்கூல்ல எங்களோட டீச்சர் உலகத்தோட மேப்பை எங்களுக்கு காட்டினாங்க. உலகம் ரொம்ப பெருசு இல்லம்மா, அப்புறம் நிறைய கடல் கூட இருக்கு. மும்பைல இருக்குல்ல, நம்ம அங்க போய் பார்த்துட்டு வரலாம்.
தமிழகத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வேகமாக அதிகரித்து விட்டன. இது புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் பலவற்றை கொடுத்தது. ஆனால் தொலைக்காட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்த காரணத்தால் வருமானம் ஈட்டுவதில் பெரும் போட்டி நிலவுகிறது. இதனால் சொந்த செலவில் நெடுந்தொடர்களை தயாரிப்பதை விட நேயர்கள் ரசிக்கும் பிரபலமான மற்ற மொழி நிகழ்ச்சிகளுக்கும் நெடுந்தொடர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்தகைய சமயத்தில்தான் தமிழில் மொழிமாற்று தொலைக்காட்சி தொடர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்து செயல்படும் சின்னத்திரை தொழில்நுட்ப கலைஞர்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சின்னத்திரை தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கவிதா பாரதி,
சட்டத்தினுடைய துணைக்கோ இல்ல அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகளுக்கு முதல் கட்டணம் போகல. ஏன் போகலன்னா, சுமார் 6 தொலைக்காட்சி நிறுவனங்கள் தான் இப்படி பண்றாங்க. தொலைக்காட்சி நிறுவனங்களும் எங்களுக்கும் வந்து நேரடியான தொடர்புகள் தான் இருக்கு. நாங்க ஒன்னும் தனித்தனியா இல்ல, ஒரே குடும்பம். அப்ப இப்ப நாங்க கேட்டிருக்கிறது வந்து தார்மீக ரீதியிலான ஒரு கோரிக்கை தான் அவங்க கிட்ட வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாத்தீங்கன்னா ஒரு உயிர் இழப்பு நடந்துச்சு, அதனால நீங்க மேற்கொண்டு இதை செய்யாம எங்களை காப்பாற்றணுங்கிற நேரடியாக அறரீதியான கோரிக்கையை நாங்கள் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள்ட்ட வைக்கிறோம். எதுக்கும் அவங்க செவிசாய்க்கல அப்படின்னா, ஒருவேளை வந்து அரசாங்கத்தினுடைய தேவைகளை நாங்கள் நாட வேண்டியிருக்கும். இதற்கான முன்னுதாரணங்கள் வந்து இங்கேயே இருக்கு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில் வால்மார்ட் என்கிற ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவுக்குள் கால் வைக்கிறது. கால் வைக்கும் போது அந்த மாநிலங்களுடைய சிறு வியாபாரிகள் அதை எதிர்க்கிறாங்க. சிறு வியாபாரிகளுடைய நலனை கருதி வால்மார்ட் நிறுவனம் சென்னையில் கால் பதிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் இதற்கான அனுமதியை கொடுக்கல. இது நடந்திருக்கு
என்றார் சின்னத்திரை தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கவிதா பாரதி. தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போன காரணத்திற்காக சமீபத்தில் சின்னத்திரை இயக்குனர் பாலாஜி தற்கொலை செய்து கொண்டார் என்று வெளியான செய்தி ஏற்படுத்திய அதிர்வலையாலும் இந்த கோரிக்கை தற்போது வலுவடைந்துள்ளது. மொழிமாற்றம் செய்யப்படும் தொடர்களால் தமிழ் நடிகர்களுக்கு வாய்ப்புகள் குறைவதுடன் சின்னத்திரையை சார்ந்த தொழில்நுட்ப தொழிலாளர்களும் ஏராளமான தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் விஜயானந்த்.
இன்னைக்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்துல 1463 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்டிவா நடிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு 100-120க்கு மேல வந்து ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள், வெளி வேலைகள் வந்து பண்ணிட்டு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா இதை நம்பி அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அவலங்கள் தொடராம இருக்க நிச்சயமா வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து டெஃபினட்டா வந்து ஸ்டாப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்
என்றார் தமிழக சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் விஜயானந்த். தமிழில் முன்னணியில் இருக்கும் தனியார் தொலைக்காட்சிகள் கூட மொழிமாற்றம் செய்யப்பட்ட நெடுந்தொடர்களை ஒளிபரப்பு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளில் துவங்கப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களும் இதே முறையை கையாள முயற்சிகள் மேற்கொள்வதால் தமிழகத்தில் ஒளிபரப்பாகும் சரிபாதி நெடுந்தொடர்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்டவைதான் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் ராமாயணம், மகாபாரதம் போன்ற எல்லோருக்கும் தெரிந்த கதையை ஒவ்வொரு மொழியிலும் மீண்டும் உருவாக்குவது என்பது அதிகம் செலவு பிடிக்கும் என்பதுடன் அது தேவையற்றது என்று தனியார் தொலைக்காட்சியின் மூத்த அதிகாரி ஒருவர் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
அரசர் யுத்தத்தில் வெற்றி பெற்று திரும்பிக் கொண்டிருக்கிறார்.
ஆம் மகாராணி அவர்களே, இந்த சங்கநாதம் அதைத்தான் குறிக்கிறது.
இத்துடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி
அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குவோர் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் உணவு பாதுகாப்பு குறித்த முக்கிய செய்தி ஒன்று. உலக சுகாதார நிறுவனம் April 7 முக்கியமானதொரு முன்னெடுப்பை துவங்கியிருக்கிறது. ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் என்று ஆங்கிலத்தில் தலைப்பிடப்பட்டிருக்கும் இந்த முன்னெடுப்பின் முக்கிய நோக்கம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது. அதாவது, உணவுப் பொருட்கள் தயாராகும் வயல்கள் பண்ணைகளில் துவங்கி உணவு விற்பனை சங்கிலித் தொடரின் முழுமையும் இறுதியாக சமையலறையில் உணவு சமைக்கப்பட்டு சாப்பாட்டுத் தட்டில் பரிமாறப்படும் வரை நாம் அன்றாடம் உண்ணும் உணவை எப்படி பாதுகாப்பானதாக உருவாக்குவது, கையாள்வது, பாதுகாப்பது, சமைப்பது, இறுதியில் உண்பது என்பதை அரசுகளும் தனி நபர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்பதே உலக சுகாதார நிறுவனம் முன்னெடுத்திருக்கும் முயற்சியின் முக்கிய குறிக்கோள். சரி, உலக சுகாதார நிறுவனம் இந்த அளவுக்கு அவசரமானதொரு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கான பதில், நோய் கிருமிகளை தாங்கிய அசுத்தமான உணவு சாப்பிடுவதன் காரணமாக 50 கோடி பேர் நோய்வாய்ப்படுவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளி விவரம் கூறுகிறது. இப்படி 50 கோடி பேரை பாதிக்கும் இந்த பிரச்சினை உலக அளவிலான சுகாதார அச்சுறுத்தல் என்று தெரிவித்திருக்கும் உலக சுகாதார நிறுவனம், 2010 மட்டும் நோய்க்கிருமிகள் தாங்கிய உணவை உட்கொண்டதன் மூலம் 351,000 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பற்ற உணவு என்ன செய்யும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம், முழுமையாக வேக வைக்கப்படாத இறைச்சி மட்டுமே வயிற்றுப்போக்கு முதல் புற்றுநோய் வரையிலான 200 வகையான வெவ்வேறு சுகாதார பிரச்சினைகளை ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடியது. எனவே இன்றைய நிலையில் உணவு உற்பத்தி முறைகளில் ஏற்பட்ட சமீபகால மாற்றங்களின் காரணமாக நாம் உண்ணும் உணவில் நோய்க்கிருமிகளின் அளவும் ஆபத்தான ரசாயனங்களின் அளவும் அதிகரித்திருப்பதாகவும் இதன் பாதகமான பக்க விளைவுகள் தீமைகளை அதிகரித்திருப்பதாகவும் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். காரணம், இன்றைய நிலையில் உணவு உற்பத்தி என்பது தொழில்மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதன் வர்த்தகமும் விநியோகமும் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறது. உணவு உற்பத்தியும் அதன் சந்தைப்படுத்தலும் உள்ளூரை தாண்டி சர்வதேச அளவில் நடப்பது சர்வசாதாரணமாகிவிட்ட இன்றைய நிலையில் நாம் உண்ணும் ஒரு தட்டு உணவில் பல நாட்டு உணவு பதார்த்தங்கள் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாக ஒரு உள்ளூர் உணவு பிரச்சினை என்பது உடனடியாக சர்வதேச பிரச்சினையாக மாறிவிடுகிறது என்கிறார் இது தொடர்பான முதலாவது ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கும் அதன் பொது இயக்குநரான டாக்டர் மார்கரெட் சான். உணவு நஞ்சாகாமல் இருப்பது எப்படி என்கிற உலக சுகாதார நிறுவனத்தின் எச்சரிக்கையை பார்த்தோம். அடுத்தது, உணவே எப்படி மருந்தாக மாற முடியும் என்பதற்கு தொடர்பான ஒரு செய்தி ஒன்று. சூப்பர் பக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மோசமான நோய்களை தோற்றுவிக்கும் நுண்ணுயிர்கொல்லி மருந்துகளுக்கு கட்டுப்படாத பாக்டீரியாவை வெங்காயம், பூண்டு, மாட்டு பித்தநீர் ஆகியவற்றின் கலவை அழிக்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான BBCயின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
1000 முன்னதாக கண்ணோய்க்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மருந்து தற்போதைய சூப்பர் பாக்ஸ் எனப்படுகின்ற பெரும்பாலான நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளுக்கு கட்டுப்படாத நோய்க்கிருமிகளை அழிக்க உதவும் என்று நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு மற்றும் மாட்டின் பித்தநீர் ஆகியவை உள்ளடங்கிய 9 ஆங்கிலேயர்களின் நாட்டு மருந்து ஒன்று இந்த சூப்பர் பாக்ஸ்களை கொல்லும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. MRSA எனப்படுகின்ற நோய்க்கிருமிகளை இந்த மருந்து கிட்டத்தட்ட முற்றாக அழித்ததை பார்த்த விஞ்ஞானிகள் பெருமாச்சரியம் அடைந்திருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் நூலகத்தில் காணப்பட்ட ஒரு நாட்டு மருந்து குறிப்பில் இந்த விவரங்கள் காணப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலோ சாக்சன் நிபுணரான நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கிறிஸ்டினா லீ அவர்கள் வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் அல்லது லீக், வைன் மற்றும் மாட்டு பித்தநீர் ஆகியவற்றைக் கொண்ட இந்த மருந்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். அதனை கொண்டு அந்த மருந்து தயாரித்த அதே பல்கலைக்கழக நுண்ணுயிர் நிபுணர்கள் பெருமளவில் வளர்க்கப்பட்ட MRSA கிருமியில் அதனை சோதித்திருக்கின்றார்கள். ஆங்கிலோ சாக்சன் மருத்துவர்கள் தற்போதைய மருத்துவ முறைக்கு கிட்டத்தட்ட சமனான ஒரு மருத்துவ சிகிச்சை முறையை பின்பற்றியிருப்பது போல தோன்றுகின்றது. நுண்ணுயிர் கொல்லிகள் குறித்த தற்போதைய ஆய்வுகளுக்கு அந்த பண்டைய மருத்துவ குறிப்புகள் ஒரு நல்ல பாடத்தையே தந்திருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட மருந்து 90% MRSA பாக்டீரியாக்களை கொல்வதாக அறியப்பட்டிருக்கின்றது. கண்ணோய்க்கான இந்த மருந்து சிறிய அளவில் நுண்ணுயிர் கொல்லியாக பயன்படும் என்றுதான் விஞ்ஞானிகள் நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது இவ்வளவு செயற்பாட்டு திறனுடன் இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கவில்லை. பாக்டீரியாக்களால் வரும் பல நோய்களுக்கான மருந்துகள் அந்த குறிப்பில் இருப்பதாக டாக்டர் டி கூறுகின்றார். பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார். பர்மிங்ஹாமில் நடக்க இருக்கின்ற பொது நுண்ணுயிரியல் அமைப்பின் வருடாந்த மாநாட்டில் இந்த கண்டுபிடிப்பு குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரத்னம் சீவகன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இறுதியாக தலைப்புச் செய்திகள்.
நைஜீரிய சிபோக் நகரில் உள்ள பள்ளிக்கூடத்தில் இருந்து 800 அதிகமான மாணவிகள் போக்கோஹராம் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட சம்பவத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு அந்த நாட்டின் தலைநகரான அபுஜாவில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யேமன் நாட்டில் பொதுமக்களின் உயிர்ச்சேதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று கூறப்படுவது குறித்த விசாரணை ஒன்றை ஐநா கோரியிருக்கிறது.
இதில் தமிழோசை இத்துடன் இந்திய நேஷனல் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.